நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற ஆஸ்திரேலிய சிறுகதை அமைப்பு நடத்தும் போட்டிகளில் ஜனவரி மாதம் 2020 சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. கதையின் தலைப்பு டீச்சர். இதனை எழுதியவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தைச் சேர்ந்த ஜென் ஹேக்கர். கதையின் தமிழாக்கம். ஆசிரியர். அவள் அவரை ஒரு மறுவாழ்வு மையத்தில் சந்தித்தாள். அங்குள்ள 15 மனிதர்களில் அவரும் ஒருவர். தனது குடிப்பழக்கத்தை முற்றாக விட்டு நிதானமாக அல்லது தூய்மையாக இருக்கவோ, அல்லது சிறை தண்டனை நாட்களை கடத்தவோ, அல்லது தனக்குத்தானே அல்லது தன் அன்பிற்குரியவர்களுக்கு தான் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவோ அவர்கள் இந்த காப்பகத்தில் இருந்தனர். அவள் அவர்களுக்கு கணினி கற்றுத்தரும் ஆசிரியராக இருந்தாள். இது இங்கு அவர்கள் தங்கியிருக்கும் கால அளவை பொறுத்தும், வகுப்புகள் நாள் முழுவதும் நடக்கும் முழுநேர 9 கால அட்டவணை என்ற நூல் திட்டத்தை பொறுத்தும் அவளே தயாரித்த கணினியின் அடிப்படை திறன்களை கற்றுத்தரும் ஒரு பாடத்திட்டம். அவள் ஒவ்வொரு நாளும் வகுப்பிற்கு வருகையில் பாடம் நடத்த பல குறிப்புகள் கொண்டு வருவதைப் போலவே, என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் என்ற அணுகுமுறையையும் உடன் பூண்டு வருவாள். எம்எஸ் ஆஃபீஸின் வேர்ட் மற்றும் எக்ஸல் நடத்துகையில் அவர்களது கேலி கிண்டல்களை ஒரு புறமாக தள்ளி ஒரு நமட்டுச் சிரிப்புடன், மேலும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவள் தன் கையால் வீட்டில் செய்த பிஸ்கட்களை கொண்டு வருவாள். அங்கு பணிபுரியும் ஒரே பெண் இவள் என்பதால் சிலர் அவளிடம் சல்லாபமாக பேச முயற்சித்தனர். அவள் அதை ஆரம்பத்திலேயே விளக்கினாள். ஆனால் சிலர் கூறும் கனிவான புகழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு ஏற்றுக்கொள்வாள். வகுப்பு இடைவேளையின் போது சிலர் தங்கள் ரகசியங்களையும் கனவுகளையும் இவளோடு பகிர்ந்து கொண்டனர். அவள் அவர்களது வழி கலந்த கதைகளை ஆர்வத்துடன் கேட்டாள். அதில் இருக்கும் அரை உண்மைகளையும் உணர்ந்தே இருந்தாள். அவர்கள் மனம் புண்படாமல் இருக்க அந்த பொய்களையும் அனுமதித்தாள். சில சமயம் சொல்லப்படும் கதை உளவியல் ரீதியில் சிக்கலாகிவிட்டால் தன் கண்களில் அதை காட்டிக்கொள்ளாமல் முடிந்தவரை கண்களை உலர்ந்தே வைத்திருந்தாள். அவள் அனைவரின் கதைகளையும் செவிமடுத்தாள். ஆனால் தன்னை தொலைவிலேயே வைத்திருந்தாள். அவள் இவற்றால் பாதிக்கப்படவில்லை. வகுப்பு இடைவேளையின் போது கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவளின் பங்கு, அவர்களை இந்த தற்காலிக வகுப்பறையிலிருந்து கணினி கற்கும் வகுப்பறைகளுக்கு அவர்களை மீண்டும் வழி நடத்துவதே. இரவில் தன் வீட்டில் உணவு உண்ட பிறகு அவற்றை எண்ணி சில சமயங்களில் யாரும் அறியாமல் அவள் அழுதிருக்கிறாள். அந்த 15 மனிதர்களுள் ஒருவராக இருக்கும் அவரும் தன் கதைகளை பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவை அவளை சிரிக்க வைத்தன. அவைகள் பெரும்பாலும் சிறுவர்களின் சாகச கதைகளாகவே இருந்தன. ஒரு முறை நான் என்னோட 1000 பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றா கட்டி பாய்மரக் கப்பல் ஒரு தடவை செஞ்சேன். அதில் பயணிக்கும் போது ஒரு தடவை மூழ்கி போயிட்டேன். நான் அதுலேயே நியூசிலாந்துக்கு பயணம் பண்ணி போயிடலான்னு நினச்சிருந்தேன். அந்த திட்டத்தை எப்படியோ எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டு என்னை வேணுன்னே மூழ்கடிச்சிட்டார். அந்த சதித்திட்டம் எனக்கு நல்லாவே தெரியும் என்று ஒரு முறை கூறினார். மற்றொரு முறை நான் ஒரு தடவை ஆற்றுல நீந்தும் போது 100 எலிகள் செத்து அப்படியே அது மேலே மிதந்துச்சு. அதன் வழியாகவே நான் நீந்தி போனேன். உங்களுக்கு தெரியுமா, மேல் பரப்பு அடர்த்தியாக இருக்கும், அந்த எலிகளை மீந்தி உள்ள நீச்சல் அடிக்கவே முடியாது என்று ஒரு முறை கூறுவார். மற்றும் ஒரு முறை நான் ஒரு தடவை ரயிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். மலையிலிருந்து கீழே உருண்டு 2 தண்டவாளங்களை தாண்டி ஒரு செவிலியர் வீட்டு பக்கத்தில் போய் உளுந்து கிடந்தேன். அவங்க தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதிச்சிருக்காங்க. அவள் அதற்கு நிச்சயமாக உங்களுக்கு இறையருள் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுவார். அலட்சியமான பார்வையுடன் குருட்டு அதிர்ஷ்டம் என்பதே அவரது பதிலாக இருக்கும். அவர் அவளை சிரிக்க வைத்தார். வகுப்பில் இடமில்லாத போது வகுப்பிற்கே லஞ்சம் கொடுக்கும் விதமாக ஒரு நாற்காலிக்கு ஈடாக ஒரு நாள் முழுவதும் வகுப்பை தூய்மையாக வைத்திருப்பதாக வாக்குறுதி அளிப்பார். பின்னர் அனைவரும் தங்கள் மடிக்கணினியில் வேலை செய்யும் போது அவர்களின் கவனத்தை தனது சுவாரஸ்யமான கதைகளால் ஈர்ப்பார். அவர் அனைவரையும் சிரிக்க வைத்தார். எல்லோரும் அவரை நேசித்தார்கள். அவர் எப்படி அங்கு வந்தார்? அவர் குணமடைவதாகவும் நன்றாக இருப்பதாகவும் அவள் நினைத்தாள். எம்எஸ் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல் மற்றும் கதைகளை சொல்வதில் அவர் அற்புதமானவர். தான் ஒரு சிறந்த கதை சொல்லி என்று அவர் விட்டு சென்ற ஒரு சிறு குறிப்பில் அவர் எழுதியிருந்தார். அந்த சின்ன காகிதம் இப்போது அவள் கையில் கசங்கி இருந்தது. அவள் கல்லறைக்கு செல்லும் படிகளை எண்ணிக்கொண்டே இறங்குகிறாள். 3, 2, 1 அவள் இப்போது அந்த இடத்திற்கு வந்துவிட்டாள். அங்கு துக்கத்தில் இருப்பவர்களிடம் தனது மரியாதையை தெரியப்படுத்தினார். பின்னர் அவள் அவருடைய கல்லறையில் சில பூக்களை வைத்தாள். இம்முறை அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் அவள் அழுதாள். இந்த சிறுகதை 3 விவரிக்கும் ஒருமை கதை பாணியைச் சேர்ந்தது. அதாவது தேர்ட் பர்சன் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் யூனிட்டி இன் ஸ்டோரி டெல்லிங் மெத்தடாலஜி. 3 விவரிக்கும் கதைகள் நாம் அறிந்ததே. கதை மாந்தர்களின் குரலில் அல்லாமல் கதைக்கு வெளியில் ஒருவர் கதையையும் கதாபாத்திரத்தையும் விவரிப்பது 3 விவரிக்கும் கதைகள். ஒருமை கதைகள். ஒருமை என்பது எந்த நோக்கத்துடன் ஒரு கதை எழுதப்பட்டதோ அதன் பொருட்டே அந்த கதையின் எல்லா விடயங்களும் அமைந்திருப்பதே ஆகும். ஒருமை கதைகள் என்பவை மிக கச்சிதமான கதை வடிவை கொண்டது. சிறுகதை வடிவ நேர்த்தி என்றெல்லாம் பொதுவாக சொல்வது ஒருமையை பற்றித்தான். ஒருமை கதைகளுக்கு இது யாருடைய கதை என்ற கேள்வி முக்கியமானது. உதாரணமாக ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம் கங்காவின் கதை. அதுபோல நாம் இன்று கேட்ட ஆசிரியர் என்ற இந்த கதை பெயர் குறிப்பிடப்படாத நம் ஆசிரியரின் கதை. இதில் ஒரு முக்கியமான காரணத்திற்காகவே அவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை என நான் கருதுகிறேன். அது ஏன் என்பதை நேயர்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன். இது போன்ற ஒருமை கதைகள் பெரும்பாலும் வாழ்வில் நிகழும் ஒரு புள்ளியையே மையமாக கொண்டு இயங்கும். அதுபோலவே இந்த சிறுகதையும் ஒரு ஆசிரியரின் வாழ்வில் ஒரே ஒரு புள்ளியை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. ஒருமை சிறுகதைகள் ஒன்றை மட்டுமே சொல்லக்கூடிய இலக்கிய வடிவம். அந்த மையத்தை தவிர வேறு எதை அது சொல்ல தொடங்கினாலும் கதை சிதறி ஒருமை இல்லாமலாகும். நல்ல ஆசிரியர்கள் என்பவர்கள் எந்த நாடு என்று அல்ல, எந்த சூழலில் பணிபுரிந்தாலும் ஒன்று போலவே தான் இருக்கிறார்கள் என்று இந்த சிறுகதை காட்டுகிறது. மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்ற சிறுகதையில் அற்புத மரி என்கிற சிறுமி பள்ளியை விட்டு நீக்கப்படுகிற வேளையில் கதை சொல்லியாகிய தமிழாசிரியர் குறுக்கீடால் அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி மேன்மை பெறுகிறது என்பதை காட்டியிருப்பார் எழுத்தாளர் பிரபஞ்சன். கதையின் துவக்கத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழாசிரியரிடம் அற்புதமரி என்ற பெண்ணை பற்றி குற்றம் சொல்லி அவளுக்கு டிசி கொடுக்க முடிவெடுக்கிறார்.
போன 6 காலத்தில் எண்ணி 12 தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. வயசு 18 ஆகுதுங்கானும் அவளுக்கு. கோட்டடிச்சு இப்போ தான் 10th வந்திருக்கா.
அதுக்காக இப்போ போய் டிசி கொடுத்துட்டா அவள் SSLC எழுத முடியாமல் போயிடுமே சார், அவள் வாழ்க்கையே வீணாக போயிடுமே சார் என்று தமிழாசிரியர் கூற,
அந்த கழுதைக்கே அதை பற்றி கவலை இல்லை, உமக்கு எதுக்கு
என்கிறார் தலைமை ஆசிரியர். நமக்கெதுக்கு என்று இருந்துவிட முடியாமல் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு மரி வீட்டிற்கு செல்கிறார் தமிழாசிரியர். அங்கு அற்புத மரியுடன் பேசும்போது தான் தெரிய வருகிறது அவளின் அப்பா அவளை விட்டுவிட்டு போய்விட்டார். அம்மா இப்போது வேறு ஒருத்தரோடு இருக்கிறார். இதனால்தான் அவள் பள்ளிக்கு வருவதே இல்லை. இதை கேட்ட பிறகு,
மரி பாவம் இல்லைங்க
என்று சொல்லும் தன் மனைவியிடம், யார்தான் பாவம் இல்லை, மரியை விட்டுட்டு எங்கோ இருக்கிற அவங்க அம்மா பாவம் இல்லையா, இவர்களையெல்லாம் விட்டுட்டு போன அப்பா பாவம் இல்லையா என்று அந்த தமிழ் ஆசிரியர் கேட்கும்போது, வாழ்க்கையில் எல்லோருமே சூழ்நிலை கைதிகள்தான், வாழ்க்கை புரட்டி போடும்போது அனைவரும் ஒரு விதத்தில் பாவம்தான் என்று நமக்கு தோன்றும். யாரையுமே எதிர்மறையாக பார்க்காமல் அவரவர் தரப்பு நியாயத்தை பார்க்கும் அந்த பக்குவம், அறிவு, முதிர்ச்சி அந்த ஆசிரியரிடம் இருப்பது கதையை வாசிக்கும் நம் மனதில் அப்படியே பதிந்துவிடும். பிறகு அந்த அற்புத மரியின் மனநிலையில் தான் கெட்டவள் என்ற எண்ணத்தை நீக்கி வாழ்வின் மீதும் படிப்பின் மீதும் மீண்டும் ஆர்வம் வர வைத்து அவள் வாயாலேயே,
சார் நான் ஏன் ஸ்கூலுக்கு வர்றதே இல்லைன்னு நீங்கள் ஏன் கேட்கவே இல்லை, என்னை நீங்கள் கேட்டிருக்கணும் சார், ஏண்டி ஸ்கூலுக்கு வரலன்னு என்னை அரைஞ்சு கேட்டிருக்கணும் சார், அப்படி யாரும் என்னை கேட்க இல்லைங்கிறதுனால தானே நான் இப்படி விட்டேத்தியாக இருக்கேன், என் மேலே இப்படி யாரும் அன்பு செலுத்தினதில்லை சார், அன்பு செலுத்துகிறவங்களுக்கு தானே அதை அதட்டி கேட்கவும் அதிகாரம் இருக்குது
என்று கேட்கும்படி அவளை உணர வைத்து, உனக்கே அது தோணணும் தான் நான் காத்திருந்தேன், அதனால் என்ன ஒன்றும் குடிமுழுகி போயிடல, இன்னைக்குத்தான் 10th சேர்ந்தேன்னு நீ நினச்சிக்கோ, நாளையிலிருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் என்பார் அந்த தமிழ் ஆசிரியர். அதற்கு மரி முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள் என்று கதையை முடித்திருப்பார் எழுத்தாளர் பிரபஞ்சன். இதுபோலவே பாவண்ணன் அவர்களின் சம்மதங்கள் ஏன் என்ற சிறுகதையும், ஜெகநாதன் அவர்களின் தவம் என்ற சிறுகதையும் மேலும் சுந்தர ராமசாமி அவர்களின் நாடார் சார் மற்றும் எங்கள் டீச்சர் போன்ற சிறுகதைகள் ஆசிரியர்கள் மீதான நம்பிக்கையையும் மரியாதையையும் சில ஆசிரியர்களே குறைத்திருக்கும் இந்த நேரத்தில் ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நமக்கும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் நினைவூட்டும்.
படித்தவர் சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.